ರಾಮಾನುಜದಯಾ ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತಪದಾಂಬುಜಯುಗ್ಮರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ಥಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರುರ್ಭಗವದೋಸ್ಯ ಧಯೈಕಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಭತ್ಯೇ ಮಾತಾಪಿತಾ ಯುವತಯಸ್ತನಯಾ ವಿಭೂತಿಃ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮಧನ್ವಯಾಣಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನ ಕುಲಪತೆ ವಕುಲಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ತದಂಗ್ರಿಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧ್ನಾ ಸರಸ್ಯ ಭಕ್ತಿ ಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿ ವಾಹನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣು ಶ್ರೀಮತ್ ಪರಾಂಗುಸಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವ ಪಾಪ ಪ್ರಣಾಶನಂ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ ವಸುದೇವ ಸುತಂ ದೇವಂ ಕಂಸ ಚಾಣೂರಮರ್ದನಂ ದೇವಕೀ ಪರಮಾನಂದಂ ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರುಂ ಪೂಮಣ್ಣು மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயஸ ಕಾರುಣ್ಯಸ್ಯ ತಥಾಕರೋ ನಿರವಧೇರಾಧೇರ್ಹಿ ಸಿದ್ಧೌಷಧಂ ಗೌರಾಗೌಗ ದವಾಗ್ನಿ ಸಂಜಯ ಗಣಗ ಸಂಸಾರ ಮೇಘಾನಿಲ ಸಾಕ್ಷಾತ್ ಮೂಲಧನಂ ಸಥಾಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀ ಪ್ರಭು ಕೆಡುಮಿಡರಾಯವೆಲ್ಲಾಂ ಕೇಶವಾ ಎನ್ನ ನಾಳುಂ ಕೊಡುವಿನೈ ಸೆಯ್ಯುಂ ಕೂಟ್ಟಿನ್ ಸಮರ್ಗಳುಂ ಕುರುಕಿಲ್ಲ விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளற்பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும்புள் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபாம் எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தான். ஜெய் போலோ தாமோதர பகவான் கீ ஜெய். பகவான் கருணாசாகரன், அவனுடைய காருண்யம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் அழகா விளையாடிட்டு இருக்கு. சாதாரணமா பிராரப்தம் விளையாடுறது அப்படின்னு சொல்லுவோம், ஆனா பிராரப்தத்தோட கிருஷ்ண காருண்யம் விளையாடி நம்மளை காப்பாத்தின்றிருக்கு, நமக்கு விதவிதமான அனுபவங்களை கொடுத்துருக்கு. பகவான் ரொம்ப பெரியவன், ஈஸ்வரன். நாமும் சேதனர்கள், ஜீவாத்மாக்கள். அவனுக்கும் நமக்கும் எத்தனை அவசரம் எத்தனை தூரம்னு சொல்லவே முடியாது. அவன் அவ்வளவு பெரியவன், நாம் அத்தனோண்டு இருக்கும் ஹோலி டஸ்ட்ன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம அவன் உலகத்தையே அளந்தவன். நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய இத்தனோண்டு ஒரு ஜந்து. அவன் மாயைக்கே அதிபதி, நம்ம மாயையில மாட்டின் இருக்கிற ஒரு ஜீவன். அவன் சர்வஜ்ஞன், நம்ம அஜ்ஞானி. அவன் சர்வசக்தன், நாம அசக்தர்கள். இத்தனை வாசி உண்டு. வாசினா வித்தியாசம், டிஃபரன்ஸ். அவ்வளவு பெரியவன் அவன், நாம இத்தனோண்டு இருக்கும். ஆனா இவ்வளவு பெரியவன் நம்மிடத்திலே சௌலபியமா இறங்கி வரானா, நமக்காக நிறைய பண்றான். இத அனுபவிக்கணும். இந்த ஆயுசுல ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை பெரியவன் எனக்காக இவ்வளவு பண்றானு. வர ரொம்ப ஒரு ஹையர் லெவல்ல இருக்கா, அவ யாராவது நம்ம கூட ட்ரெயின்லயோ பிளைட்லயோ பிரயாணம் பண்றா, நம்மள சாதாரணமா பேசினா பழகினா ஒன்னே சொல்லணும், டவுன் டு எர்த். அப்பா எவ்வளவு எளிமையா, எவ்வளவு சிம்பிளா, எவ்வளவு சௌலபியத்தோட பழகறா, அப்பாடா கிரேட் அப்படின்னு. பெரியவாள்லாம் சொல்றான் பகவான் அவ்வளவு பெரியவன், எத்தனை பெரியவன் அப்படின்னு வார்த்தைகள்னாலே வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரியவன். வேதம் கூட ஓரளவுக்குத்தான் சுவாமியுடைய வைபவத்தை சொல்றதை ஒழிய பூரணமா உள்ளபடி யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாத பராக்கிரமம் உடையவன் பகவான். இப்ப சூரியனை பத்தி ஓரளவுக்கு தானே எல்லாரும் டிஃபைன் பண்ண முடியறது. எக்ஸாக்டா சூரியன் என்ன அப்படின்னு உள்ள போய் பார்த்தா தானே தெரியும். ஓரளவுக்கு தானே எல்லாரும் அனுபவிக்கிறோம், சயின்ஸா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும். அதுபோல அவரவர்களுக்கு தெரிஞ்சா போலே ஓரளவுக்கு பகவத் அனுபவம் அனுபவிக்கிறோமே ஒழிய இந்த பிரம்மம் இவ்வளவுதான் அப்படின்னு அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பெரியவன். ஆனா அத்தனை பெரியவன் நம்மிடத்துல தன்னுடைய அன்பை காட்டி நமக்கு நன்மை பண்றானே ஒழிய தான் பெரியவன் பந்தா பண்றது இல்லையா. அதனாலதானே அர்ஜுனனே நெடுங்கிறான், ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஏ சகேதி. தெரியாதனமா சொல்லிட்டேன்டா கிருஷ்ணா, இவ்வளவு பெரிய பிரபாவம் உடையவன் எனக்கு தெரியாதரா கிருஷ்ணா. என்னமோ சொல்றாய், என்னமோ பழகிறாய், என்னமோ மாயாலீலைகள் காட்டாய் நினைச்சிட்டு இருந்தேன்பா. இப்பதான் நீ சர்வேஸ்வரன் எனக்கு புரிஞ்சது. கிருஷ்ணா என்ன மன்னிச்சுடுறா அப்படின்னு கதறான். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பகவான் நமக்கு நிறைய நன்மை பண்றான். ஆனா அத்தனை நன்மையையும் நாம புரிஞ்சுக்கிறது இல்லை. பகவான குறையும் சொல்றோம், பகவானிடத்துல கோச்சுக்கிறோம், பகவான் ஏன் இப்படி பண்ணிடுவான் அப்படின்னு கேட்டுடுறோம். இத்தனை சொன்ன பிறகும் பகவான் அமைதியா கேட்டு சிரிச்சுண்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு அதை பெருசா எடுத்துக்காம நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கான. நிர்ஹேதுக கிருபை வெரிதே அருள் அப்படின்னு பெயர். அப்ப அந்த பகவான் எவ்வளவு பெரியவன் தெரிஞ்சுக்கணும், அந்த பகவான் எவ்வளவு எளிமையானவன் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். பகவானுடைய குணங்களை பெரியவா சொல்றா, சிலதெல்லாம் பரத்வ குணங்கள் அப்படின்றான், சிலதெல்லாம் சௌலபிய குணங்கள் அப்படின்றான். பரத்வ குணங்கள்னா அவனுடைய பெருமைய மகிமைய மேன்மைய சொல்லக்கூடிய குணங்கள். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், இதெல்லாம் அவனுடைய பரத்வத்தை சொல்றதா. அவனை போல வீரியம் யாருக்கும் கிடையாது, அவனை போல தேஜஸ் யாருக்கும் கிடையாது, அவனை போல ஞானம் யாருக்குமே கிடையாது, அவனை போல பலம் யாருக்கும் கிடையாது, அவனை போல அள்ளள்ள குறையாத ஐஸ்வர்யம் யாருக்கும் கிடையாது, அவனை போல சக்தியும் யாருக்கும் கிடையாது. அதே பகவானே சௌலபியம் சௌசீல்யம்னு கீழே இறங்கி வந்து ஆனந்தமான லீலைகள் பண்றான். அப்ப இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் அனுபவிக்கிறது ஒரு சுகமா. அவன் எவ்வளோ பெரியவன்னு தெரிஞ்சா இவ்வளவு இறங்கியிருக்கானே அப்படின்னு தெரியுமா. இவ்வளவு இறங்கினவன் இன்னும் சும்மா வேலை இல்லாம வழி இல்லாமல் இறங்கல, நமக்காக இறங்கியிருக்கான்னு புரிஞ்சுக்கணும். இது ரெண்டு புரிஞ்சுடுச்சுனா அவனுடைய கிருபைய நினைச்சு லீலைய நினைச்சு அழுதுண்டே இருக்கலாமா. ஒவ்வொரு நாளும் சுவாமி நமக்கு பண்ணக்கூடிய அந்த உபகாரத்தை அனுபவிக்கலாமா. பரோபகாரம் இதம் ஷரீரம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவோம். அடுத்த வாழ் உபகாரம் பண்றதுதான் இதம் அப்படின்றோம். அந்த பரோபகாரம் இதம் ஷரீரம் அப்படின்னா பகவான சொல்லணும், இல்லாட்டி ஆச்சாரிய புருஷால சொல்லணும். ரெண்டு பேர் தான் பரோபகாரம் இதம் ஷரீரம்னு சரீரத்தை வச்சிருக்காரு. பகவானுடைய எல்லா அவதாரங்களும் சரீரத்தை வரான் இல்லையா, எல்லாமே நமக்கு பரோபகாரம் பண்ணும்படியாகத்தான் வர்றது அப்படின்னு ஆச்சரியமாக அதி விசேஷமாக பெரியவா எல்லார் அனுபவிக்கிறார். அந்த பகவானுடைய பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் காட்டி கொடுக்கிற மாசம்தான் தாமோதர மாசம். தாமோதரன் விட்டு போகல, அவனை கட்டி போட்டாலோ இல்லையோ என்னை கட்டி போட்டு வச்சிருக்கான், அதான் உண்மை. அத்தனை தூரம் பகவான் ரொம்ப அழகா தன்னுடையதான அந்த யசோதா மாதாவுடைய அந்த பக்தியையும் கோபிகைகளுடையதான பக்தியையும் அனுபவிச்ச ஒரு மாசம் தாமோதர மாசம். சரியா வடக்குல கார்த்திகை ஆரம்பிச்சிருக்கு. இந்த தாமோதர மாசம் கண்ணனுக்கும் ரொம்ப பிடிக்குமா, ராதிகாவுக்கும் ரொம்ப பிடிக்குமா. ஏன் அப்படின்னா கண்ணனை கட்டி போடுறதுனால ராதிகாவுக்கு பிடிக்குமா, கார்த்திகான்னு ராதிகாவுக்கு ஒரு பேர் உண்டு, அதனால கண்ணனுக்கு கார்த்திகை மாசம் பிடிக்குமா. அவ்வளவு விசேஷமான ஒரு மாசம். யசோதைக்கு ரொம்பவே பிடிக்குமா, கிச்சாவைய சமத்தா இருந்ததுன்னு. அதே சமயத்துல இந்த மாசம் தானே கட்டி போட, அவ யசோதை கிருஷ்ணனை கட்டி போட்டு அதுக்கப்புறம் பகவான் மதுரையெல்லாம் போயிட்டா போயாச்சு. ஆனா கார்த்திகை மாசம் வந்து அந்த கயிறு எடுத்தெடுத்து அப்பப்ப தீ தடவி பாப்பாளாம், அந்த உரலெல்லாம் தொட்டு 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 பாப்பாளாம். இப்ப எப்படி கோகுலத்துக்கு போனா நம்ம அந்த உரலெல்லாம் தொட்டு பாக்குறோமோ, அந்த கயிறு காணல, கயிறை மட்டும் கண்ணன் திடீர்னு போயிட்டான். எந்த கண்ணன்னா உடுப்பி கிருஷ்ணன். உடுப்பி கிருஷ்ணன் அந்த கயிறை பத்திரமா வச்சுட்டான், உரலை மட்டும் போனா போறதுன்னு கோகுலத்துல விட்டான், கயிறை மட்டும் அவன் தூக்கிட்டு போயிட்டான். அதனாலதான் அங்க கயிறு காண கிடைக்கிறது. அந்த உத்தமமான அந்த உரலை தடவி பார்த்து தடவி பார்த்து தடவி பார்த்து யசோத மலர்ச்சி மயங்கி போனாலாம். அச்சோடின்னு அந்த உரலை தடவி பார்த்து தடவி பார்த்து கோபிகைகள்லாம் இந்த உரலை தாண்டி கட்டி போட்ட ஏண்டி யசோத, அவன் பிருந்தாவனத்தை விட்டு போகும்போது கட்டப்படாதா, கோகுலத்துல உரலை கட்டி போட்டியே, பிருந்தாவனத்துல விட்டு கிளம்பும் பொழுது கட்டி போட்டிருக்க மாட்டியா, அப்படியே ஓ கயிற்றுக்கு கட்டுப்பட்டு இருந்திருப்பானே அடின்னு புலம்புவாளோ. அதனால அவள்லாம் அத்தனை ஆச்சரியமா டெய்லி நெய் விளக்கு ஏற்றுவாளாம் அந்த உரலுக்கெல்லாம் சுத்தி சுத்தி, கிருஷ்ணன் வரட்டம் கிருஷ்ணன் வரட்டம் கிருஷ்ணன் வரட்டம்னு. அதனால இந்த தாமோதர மாசத்துல ஹரியனுடைய கோவில்ல போய் நெய் விளக்கு ஏற்றினா அத்தனை விசேஷம் அப்படின்னு பெரியவா சொல்றா. கண்ணனுக்கும் நெய் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால அழகா தாமோதர மாசத்துல நெய் விளக்கு ஏற்றினா அத்தனை தூரம் தாமோதர பகவான் அனுபவிச்சுடலாம்னு பெரியவா சொல்றா. அந்த தாமோதரனை நினைச்சாலே நம்முடைய எல்லா கட்டுகளும் விட்டுடுமா. தாமம் அப்படின்னா கயிறு, உதரம் அப்படின்னா வயிறு, கயிறை கொண்டு வயிறுனால கட்டப்பட்டவன், கயிற்றினால் வயிற்றில் கட்டப்பட்டவன் அப்படின்னு தாமோதரா அப்படின்றான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூரி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோரம்பாவான். இந்த தாமோதர லீலையில மயங்காத பெரியவா கிடையாது. சுகபிரம்ம மகர்ஷி, லீலா சுகர், ஆழ்வார்கள், தாமோதர லீலைய பேசுறதுனா எல்லா பெரியவர்களுக்குமே சித்திக்குமா. கண்ணனே யாராவது தாமோதர லீலை சொன்னா கண்ணத்தை கேசின ஆமா ஆமா அப்படின்னு தலையாகி கேட்குமா குஞ்சு கிச்சா பயலா. அந்த தாமோதர லீலை திருமங்கை ஆழ்வார் ரொம்ப பாதிச்சு விடுச்சு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு பெரியவன் இப்படி கட்டுப்பட்டானே, அவன் எவ்வளவு பெரியவன் சொல்லிட்டு ஐயோ அவன் போய் கட்டுப்பட்டானே. அதாவது தாமோதர லீலையை எப்படி அனுபவிக்கணும்னு திருமங்கை ஆழ்வார் நமக்கு ஒரு 10 பாசுரத்துல சொல்லி கொடுக்கிறார். இந்த தாமோதர மாசத்துக்கு இதை அனுபவிப்போம். இந்த 10 பாசுரங்கள் சுகமா இருக்கும். கண்ணனுடைய பரத்வம், கண்ணனுடைய சௌலபியம், அதுதான் அது. பத்மநாபர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா யோசிக்கிறார். ஒவ்வொரு தடவையும் வரும்பொழுது எதையானு ஒண்ணு புதுசா கிளப்பி விட்டுறாருன்னு, நான் பாட இதேமேனு வந்துட்டு போலாம் இதானு சொல்லலாம் பார்த்தா அவர் ஒரு தீர்மானம் பண்ணி நம்மளை படுத்துறார். அதுல பெரிய அழகா திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி, நிஜமாவே பெரிய திருமொழி அது. 10-ஆம் பத்துல 6-ஆம் திருமொழியில சொல்றார் ரொம்ப அழகா. ஆரம்பமே இப்படிதான் ஆரம்பிக்கிறார். எங்கானும் ஈதொப்பதோர் மாயம் உண்டே, நர நாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான், அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடர் அத்தனை போது அங்காத்தவன் அங்காந்தவன் கான்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. எந்த எல்லையில போய் அனுபவிக்கிறார் பாருங்க. அதாவது தாமோதரையிலே சௌலபியம் சௌலபியம் 10 அடியவர் கழியவன் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். பிரசாதம் லேபிரே கோபிஜி எத்தத் பிராப்த விமுக்தி தாது, நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயா. பிரசாதம் லேபிரே கோபிஹி எத்தத் பிராப்த விமுக்தி தாது. சுகபிரம்மம் அந்த ஒரு வாக்கியத்துல சொன்ன 10 பாசத்துல சொல்ற எப்பேற்பட்டவன் அப்படின்னா, பிரம்மாவால கட்டி போட முடியல, சிவபெருமானால கட்டி போட முடியல, ஸ்ரீதேவினால கட்டி போட முடியல, ராய்ச்சி கட்டி போட்டுட்டாரு. இந்த பிரசாதம் யாருக்கும் கிடைக்கலதான் பிரசாதம். நமக்கு பிரசாதம் அம்பலப்புழா பாயசம், மேனி பாயசம், திருப்பதி லட்டு, இப்படிதான் நமக்கு பிரசாதம் அப்படின்னா நாக்குக்கு நல்லா ருச்சியா இருக்கு அப்படின்னு வேற சொல்லுவோம் இல்லையா. அப்ப ஆனா ஆழ்வார் சொல்றார் இதுதான் ருச்சிகரமான பிரசாதம், நல்ல ரசமான பிரசாதம். ரசம் இருக்கணும் இல்லையா, பிரசாதத்தை ஒரு ரசம் இருந்தாதானே சாரம். அந்த ரசமயமான ஒரு பிரசாதமா இந்த பிரசாதம். பிரசாதம் லேபிரே கோபிஹி எத்த பிராப்த விமுக்தி தாது, நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக. அப்படிப்பட்ட ஒரு பிரசாதத்தை இந்த கோபி அடைஞ்சுட்டாளே, அவ திருமங்கை ஆழ்வா நினைச்சு நினைச்சு மாஞ்சு போறா. அவ பிரசாதத்தை அடைஞ்சதுக்காக மாஞ்சு போகல, அவ்வேற்பட்டவன் இவளை அடையும்படியா பண்ணிட்டானே, எப்பேற்பட்டவன் இவ்வளவு தூரம் தன்னை சுருக்கினுடானே, இத்தனை தூரம் தன்னை எளிமையாக்கின்றானே, இத்தனை தூரம் தன்னை குறைச்சினுட்டானே. அதாவது திரீக்கிரமன் திரும்பி வாமணன் ஆனா மாதிரி அழகா மகாபலி எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், மூ உலக அளந்த பிறகு நீ திரும்பி சின்ன பயலா வாடா அப்படின்னு அவரு அந்த மாதிரி சின்னவனா மாறிட்டானா. பத்மநாபர் 18 மைல் தூரத்துல இருந்து 18 அடியா மாறினா போலே, அவ்வளவு பெரியவன் இதனோடு நம்ம கண்களுக்கு பவிக்கும்படியா 18 அடியா பவிச்சிருக்கான் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார் சொல்றார். ஆரம்பிக்கும்பொழுது ஆரம்பிக்கிறார், எங்கானும் இது ஒப்பதோர் மாயம் உண்டே, எங்கேயாவது இதுக்கு சமமான ஒரு மாயம் உண்டோ, எங்கானும் 7-14 லோகத்துல இது போல ஒரு மாயம் உண்டா, மாயை மாயை மாயேன்னு பேசணும், ஆனா இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா. சமயத்துல குழந்தைகள் எல்லாம் சேட்டை பண்ணி தேவையேன்னு உட்கார்ந்து இருக்கும், பண்றதெல்லாம் பண்ணி எப்படி உட்கார்ந்து இருக்கும் சமத்து குஞ்சல மாதிரி, என்ன சேட்டை அப்படின்னு. சமயத்துல யாராவது வெளி மனுஷாலாத்துக்கு போன அப்படின்னா குழந்தை ரொம்ப சமத்தா இருக்கு, ஆத்துக்கு வந்து பாருங்க தெரியும் சுபாவம் என்ன, அப்பதான் ஸ்வரூபம் தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற, எங்கானும் ஈதப்பதோர் மாயம் உண்டே, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நிக்கிறத பாரு, உரல்ல கட்டுப்பட்டு நிக்கிறத பாரு, என்னமோ தயிர் பானையை உடைச்சான்னு கட்டி போட்டான்றான். இவெல்லாம் தயிர் பானையை உடைக்கிறதுலாம் ஒரு விஷயமா? தயிர் பானையை உடைச்சது ஒரு விஷயமா இவனுக்கு? அதுக்கு போய் இவன் அரசு பண்ணி வைக்கிறாள். இவன் எப்பேர் பட்டவன் தெரியுமா? எங்கானும் ஈதொப்பதோர் மாயமுண்டே நர நாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான். நம்ம பத்ரி வச்சு வந்தாலும் பத்ரி விடுறது இல்ல. பத்ரி நாராயணன் வடமாடு வடமாடு திரும்ப திரும்ப பத்ரி போலாமா பத்ரி போலாமா பத்ரி வா பத்ரி வா பத்ரி வான்னு திரும்பி திரும்பி எங்கேயிருந்தாவது பாசனத்தை வைக்க நான் சொல்றா. ஆழ்வார் சொல்றா, நர நாரணனாய் பகவான் நர நாராயணனா அவதாரம் பண்ணிட்டான பதரி வணங்கதுமே அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். ஆச்சரியமான பதரி. பதரி அப்படின்னாலே இளந்தை மரம்னு அர்த்தம். பெருமாள் அவ்வளவு அழகா குளிர்லையும் மழையிலையும் தபஸ் பண்ணும் பொழுது தாயாருக்கு மனசு கேட்கலையா? அச்சோ இப்படி குளிர்லையும் பனியிலையும் கஷ்டவழியில உட்காந்து தவம் பண்றாரேன்னு தாயா பதரி மரமா வந்து நின்றுட்டா. தாயா பெருமாளோ சந்நியாச தர்மத்துல தபஸ்வியா இருக்க பிரம்மச்சாரியா, அதனாலதான் பதரிகாசிரமம் அப்படின்றோம், பத்ரி நாராயணன் அப்படின்றோம். தாயாரின் சேர்த்துதான் பெருமாளை சேவிக்கிறோம், பத்ரி நாராயணன் அப்படின்னு. நர நாரணனாய் பகவான் வந்தான். பகவான் நிறைய அவதாரங்கள் எடுத்தான், எல்லாம் சொன்னான், ஆனா கேட்கிற மாதிரி ஆள் இல்லையா? எல்லாம் மத்யாசம் சொல்லியிருக்கான். மத்யவதாரம் முழுக்கவே மத்திய புராணத்துல அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கான். வராக அவதாரம் எடுத்து உபதேசம் பண்ணான். நல்ல சிஷ்யா கிடைக்கல சுவாமிக்கு. சத்குரு கிடைக்கிறது எவ்வளவு துர்லபமோ அதை விட துர்லபம் சத்சிஷ்யா கிடைக்கிறது. லோகத்துல எல்லாரும் சத்குருவா அப்படின்னு பரிசு பண்ணி பார்ப்பான். யாராவது யாராவது குருவை பத்தி தப்பா சொல்லிட்டான்னா வாஸ்தவம் இருக்கலாம்டுவா, சொல்றவா சத்சிஷ்யாலாம் பார்க்க மாட்டான். அதுதான் அதிசயமே. அவா சத்குருவான்னு பாக்குற கூட்டம் இவா சத்சிஷ்யாள் தானா அப்படின்னு கவனிக்கிறது இல்லையா? அதனால பகவான் பார்த்தானா சத்குருவா எப்படி இருக்கணும், சத்சிஷ்யாளா எப்படி இருக்கணும், இந்த ரெண்டையும் லோகத்துல நிரூபணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டாராம் சுவாமி. அதனால தானே தர்ம ரிஷிக்கும் மூர்த்தி மாதாவுக்குமாக ஜோரா நர நாராயணனா ட்வின்ஸா வந்துட்டாராம். தானே நாராயணனாக வந்தார், தானே நரனாகவும் வந்தார், தானே குருவாகவும் வந்தார், தானே சிஷ்யனாகவும் வந்தார். எப்படி ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணர்களா பகவான் வந்தான் இல்லையா? அவனே அண்ணாவா இருந்து மனுஷ தர்மத்தை நடிச்சு காட்டான், அவனே பக்தனா இருந்து பகவத் கைங்கரியம் பண்றதை பண்ணி காட்டான், அவனே பாகவதனா இருந்து பழிபாவம் சுமந்துண்டு நாமத்தை ஜபிச்சு காட்டான், அவனே இன்னொருத்தனா இருந்து பாகவத கைங்கரியம் பண்ணி காட்டான். அத்தனை விசேஷம் ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணர்கள். அந்த மாதிரி பகவானே ஆச்சாரியன், பகவானே சிஷ்யன். எப்படி இருக்க நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு சிஷ்யன் கிடைக்கிறதும் கஷ்டம், இப்படி ஒரு குரு கிடைக்கிறதும் கஷ்டம். நர நாரணனாய் அதுல கூட பாருங்க ஆச்சரியமா, நாராயணன் நரன் யாரும் சொல்றது இல்லை. நாராயணன் நரன் தானே சொல்லணும், அதானே நியாயம். நர நாராயணன் விவேகானந்தர் குரு ராமகிருஷ்ணன் தானே சொல்றோம். ராமகிருஷ்ணன் சிஷ்யன் ராமகிருஷ்ணன் சிஷ்யன் விவேகானந்தன் ரொம்ப குறைச்சலாதானே சொல்றோம். அதானே விசேஷம். இன்னார் யார் அப்படின்னா சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நர நாராயணன். நான் ரொம்ப நாளா யோசிப்பேன், ஏன் நாராயணன் நரன் சொல்லப்படாதா? அதானே நியாயம். நர நரன் பகவான் முதல்ல நரனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பார்த்துக்கோங்க பகவத்கீதையில கூட ஆரம்பத்துல பாத்தோம்னா ஆத்மாவை பத்தி தான் பேசுறேன். எடுத்தோடனே தன்னை பத்தி பேசினா ஒழுங்கா அர்ஜுன் திருந்திருப்போம். அதை விட்டு விட்டு ஆத்மாவை பத்தி எல்லாம் பேசி கர்மயோகம் எல்லாம் பேசி கடைசியில மாமேகம் சரணம் பிரசு முதல் ஸ்லோகமா சொல்லிருந்தானா கீதை ஒரே ஸ்லோகத்தை முடிஞ்சு போட நமக்கு ஈஸியா இருந்திருக்கும் வேலை. 700 ஸ்லோகம். அப்ப பகவான் நம்மளை முன்னாடி வைக்கிறான். எப்படி அம்மாவோ அப்பாவோ தன் குழந்தைக்கு பிராதானியம் இடம் கொடுப்பா இல்லையா, அது போல பகவான் தன்னுடையதான குழந்தைகளான ஆத்மாவுக்கு அத்தனை அழகா ஒரு இடம் கொடுக்கறான். ஜோர அத்தியாச்சரியமா அதி விசேஷமாக நர நாராயணனாய் பகவான் நர நாராயணா வந்துட்டானா? எதுக்குடான்னா தபஸ் பண்ணி காட்டுறதுக்கு. தபஸ்வாத்யாய நிரதம் அப்படின்ற மாதிரி வாங்மயம் தபமுச்சதே. தபஸ் வேணும் வாழ்க்கையில். நம்ம எல்லாருமே என்னமோ ஓடிட்டு இருக்கோம். வாழ்க்கையுடைய பெரிய பிரயோஜனம் தபம். தபஸ் அப்படின்னா ஆலோசனை. மனுஷ ஜென்மா எதுக்கு வசத்தினா ஆலோசனை பண்ணணும், தவம் பண்ணணும். எது அவசியம், எது அனாவசியம், எது விரயம், எது லாபம், எது நஷ்டம், எல்லாம் தெரிஞ்சுண்டு அது சாரத்தை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்குதான் தபஸ், அதுக்குதான் தபஸ். வேற என்னதுக்கு தபஸ், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும். ஒரு செக்ரிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தெரியல அப்படின்னா சும்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடடா அப்படின்னு படாது. எது எது சாரத்தை கிரகிச்சுக்கணும், அதுக்குதானே மனுஷ வாழ்க்கை. அந்த செக்ரிகேஷன் ப்ராசஸ் தான் தபஸ். ரொம்ப அழகா புத்தர் கிட்ட கேட்டாலும், வாட் யூ ஹவ் கெயின்டு த்ரூ மெடிடேஷன், தியானத்தினால என்னத்தை அடைஞ்சோ அப்படின்னு. உடனே சொன்னார், என்ன அடைஞ்சு லாபம் அடைஞ்சேன்னு தெரியாது, ஆனா நிறைய இழந்தேன். என்னத்தனா, கோபத்தை இழந்தேன், காமத்தை இழந்தேன், பயத்தை இழந்தேன், கவலையை இழந்தேன், அஜ்ஞானத்தை இழந்தேன், பொறாமையை இழந்தேன்னு. இதெல்லாம் இழக்கிறதுக்கு தான் தபஸ். தேவையில்லாதெல்லாம் போயிடுத்துனாலே அப்பா அடான்னு இருக்குமே. புதுசா சேர்க்கவே வேண்டாம். நீ இருக்கிறதெல்லாம் கழிச்சு கட்டினாலே உள்ளுக்குள்ள ஸ்வயம் பிரகாசம், அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை உள்ள இருக்கு. விளையாண்டு கொண்டு வந்து டெபாசிட் பண்ணி இப்ப ஊர்லாம் பணம் சம்பாதிச்சு கொண்டு பேங்க்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா சேவிங்ஸ் பண்ணி செலவு பண்ற மாதிரி விஷயம் இல்ல. ஏற்கனவே வைத்த மா நிதி உள்ளுக்குள்ள இருக்கு. இது தெரியாம எல்லாருமே பிச்சை எடுத்தா அப்படி இருக்கும், எனக்கு சந்தோஷம் கொடுங்கோளே, எனக்கு நிம்மதி கொடுங்கோளே. அவ சொல்ல நானும் அதான் கேட்கிறேன், கொஞ்சம் கூட அவ்வளவுதான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய். ஞான தங்கம், ஞான பித்தளை இல்ல, ஞான இரும்பு இல்ல, ஞான தங்கம். அப்ப அத்தனை வசத்தியான ஒரு தனம், நீங்காத செல்வம் நிறைந்து. என்ன ஆச்சரியம்னா இந்த நீங்காத செல்வம் கோடி 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 ஜென்மாவா நம்ம கூடவே தான் இருக்கு. நடுவில் காணாம போய் தொலைஞ்சு போய் அப்புறம் வந்தது இல்ல. ஜடபரர் மூணு ஜென்மாலையும் கூட இருந்து அந்த நீங்காத செல்வம் தானே அவருக்கு வழி காட்டிட்டு, நீ மானா பிறந்துட்டாய் விட்டுடாதே சொல்லி கொடுத்து அந்த உள்ளுக்குள்ள இருக்க செல்வம் தானே. அவிஜ்ஞாத அன்னோன் ஃப்ரெண்ட் எல்லா சமயத்திலையும் கூட இருந்துட்டே இருக்கான். இவனை உணரத்துக்காகத்தான் தபஸ். இவன் என் கூட இருக்கான், உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டா கட்டன் ரைட்டா சொல்றான், கன்ஃபார்ம் தான் இது இருக்கடா அவ்வளவுதான். பகவான அவஸ்தான் என்ன பண்ண முடியும், தேந்தலை எழுத்து ஓந்தலை எழுத்துட்டான் அவ்வளவுதான். நம்ம சொல்றோம் இல்ல ஆயிரத்திட்டு, எனக்கு என்ன தலையெழுத்து, எல்லாம் பிராரப்தம், நிறைய பிராரப்தம் இருக்கு. எல்லாத்துக்கும் அஸ்திவாரமா ஒரு பிராரம்பம் உண்டு. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியா, இது நிரந்தரமான பிராரதம். அது எல்லா பிராரதம் அழிஞ்சிடும், அது எல்லா பிராரதம் நாம ஜபத்தினாலே மாறும். இந்த பிராரப்தம் மட்டும் மாறாது. இந்த சஞ்சீதமும் பர்மனண்டா அப்படியேதான் இருக்கும். இது பர்மனன்ட், அவ்வளவுதான். என்ன பண்ணாலும் இது மட்டும் உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அது எல்லா பிராரதத்தையும் ஒழிச்சு கட்டிடலாம், எல்லாத்தையும் ஒழிச்சு கொட்டிடலாம். நாமஜபம் பண்ணி, தபஸ் பண்ணி, வைராகியத்தை விட்டு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பண்ணி பிராரப்தம் அழிச்சு போட்டுடலாமா. இந்த ஒரு பிராரப்தம் மட்டும் அழியாதது, நிரந்தரமானது. இத புரிய வைக்கிறதுக்காக சுவாமி தபஸ் பண்றார் நர நாரணனாக. ஏன் நாராயணன் தபஸ் பண்ற விஷயமா, நரனாயிருந்து தபஸ் பண்றது. நரனாயிருந்து தபஸ் பண்ணா நாராயணன் கூட சகாயம் பண்றார். அதான் நர நாராயண தபஸ். ரெண்டு பேரும் மாறி 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 தபஸ் பண்றா, சகஸ்ர கவசன வதம் பண்ற அடுத்த கதை இருக்கட்டும். சகஸ்ர கவசன வதம் பண்றதுக்காகத்தான் நரநாராயணன் தபஸ் பண்றான். காண கிடைக்க வாழ்க்கை நம்ம மத்தியானம் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம், ராத்திரி தூங்குறோம். ராத்திரி நம்ம வேலை யார் பண்றா, நாராயணன் பண்றான். பல சந்தர்ப்பங்கள் நிறைய வேலைகளை மறந்துடுறோம், அப்ப நாராயணன் பண்றான். கொஞ்சம் நம்ம பண்றோம், இன்னொரு பக்கம் நாராயணன் பண்ணிட்டு இருக்க. இப்படித்தான் வாழ்க்கை ஓடிண்டே இருக்கு. ஜனாபாயோட பாண்டங்கன் எந்திரம் மறைச்சா மாதிரி, அவன் மட்டுமே அரைக்கல, கூட பாண்டங்கனும் மறைச்சான். நம்ம மட்டுமே துக்கத்தை சமக்கல, நம்ம மட்டுமே ஆனந்தத்துக்கு காரணம் இல்லை, நம்ம மட்டுமே பாரத்தோட வாழல. ஈக்குவல் ஷேர் 50% ஷேர் பெருமாள் வச்சிருக்க, 50% அவரோட ஷேர் வச்சிருக்கா. நம்ம ஷேர்லயும் முக்காவாசி அவர் எடுத்துட்டேன், நம்ம வச்சிருக்க 1% தான். அது கூட எதுக்குன்னா நம்ம ரியலைஸ் பண்றதுக்காக கொடுத்திருக்காரு ஒழிய, இல்லாட்டி அதுவும் நமக்கு தெரியாமலேயே சுவாமி பார்த்துப்பார். சரியா சொன்னோம்னா மனசினால தாங்குறமே ஒழிய உண்மையில அவன் தான் தாங்கிட்டு இருக்க. மனசுக்குள்ள நாம தாங்குறோம்னு பாவிச்சுக்கிறோமே ஒழிய நம்மளால தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சொல்றோம் மனசையே விட்டு போயிடுத்துன்றோம். ஆனா அந்த மனசு எல்லாத்தையும் தாங்குறது இந்திரியானாம் மனச்சாஸ்மி. மனசுக்குள்ளே தாங்கிறது மனசா நான் இருக்க, அதனால அவன் தாங்குறான். அந்த பாவம் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம், அவ்வளவுதான். அது புரிய மாட்டேங்கிறது நமக்கு. அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் பகவான் நர நாரணனா தபஸ் பண்றான். அவ்வளவு அழகா தபஸா நாராயணா இருந்து ஜோரா ஓம் நமோ நாராயணாயன் அஷ்டாட்சர மந்திரத்தை நரனுக்கு உபதேசம் பண்ற. பகவானுடைய அவதாரத்துல ஆச்சாரிய அவதாரம் அப்படின்னா நாராயண அவதாரம் மட்டும்தான். அப்ப எந்த அவதாரத்தையும் குரு அவதாரம் சொல்லவே முடியாது. ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம்லாம் அங்கங்க குருவா இருக்கா, குருவாவே பிறந்து குருவாவே வாழ்ந்து குருவாவே வளர்ந்துட்டு குருவாவே இன்னி வரைக்கும் இருக்கிற ஒரே அவதாரம்னா நர நாராயண அவதாரம். அதனாலதான் பத்ரி வணங்குதுமே பத்ரி வணங்குதுமே பத்ரி வணங்குதுமேனு கதர்ற அவ்வளவு வசத்தி பத்ரிகாசிரமம். நாராயணா இருந்து எட்டெழுத்த மந்திரத்தை உபதேசம் பண்ண இடம் பத்ரி. அஷ்டாட்சர மந்திரத்தை பூமியில உபதேசமான இடம் அப்படின்னா பத்ரியில. பத்ரியில தான் சுவாமி அழகாக உபதேசம் பண்றார். அதே பத்ரியுடைய விஷயம்தான் திருக்குறுங்குடியில நரன் நாராயணனுக்கு உபதேசம். தட்சிண பத்ரி இந்த எல்லையில தட்சிண பத்ரி. அதை விட ஒரு இது வசதி, ஏன்னா நரன் நாராயணனுக்கு உபதேசம் பண்ற இடம். அப்ப நரநாரணனாய் ஆழ்வார் எங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க, கிருஷ்ணன் உரல்ல கட்டின விஷயத்துக்கு நரநாராயண விஷயத்தை பத்ரியில போய் பிடிக்கிறார். எங்கானும் ஈதொப்பதோர் மாயமுண்டே நர நாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமா. உலகத்து அறநூல் அப்படின்னா லோகத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவான தர்மம் சொல்லும்படியான ஒரே கிரந்தம் எது அப்படின்னா வேதம் ஒண்ணுதான். எல்லாம் அழிஞ்சு போனாலும் வேதம் மட்டும் சாஸ்வதம். பிரளயத்துல எல்லாம் போயிடும். பிரளயத்துல மிச்சப்பட்டுக்கிறாங்க ரெண்டு இருக்கும், ஒன்னு பெருமாள் இன்னொன்னு வேதம். அதனாலதான் ரொம்ப பழசு ரொம்ப சத்தியம். ரொம்ப பழசு எல்லாம் போனாலும் வேதம் அப்படியே சாஸ்வதம். அதனாலதான் வேதம் எல்லாத்தையும் சொல்ற வேதம் 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 தலபாரா அடிச்சுக்கிறான்னா பேசாத விஷயம் ஒண்ணு பாக்கி கிடையாது. வேதம் வேதத்தை போல ஹிதம் சொல்ல யாராலையும் முடியாது. அந்த வேதத்தினுடைய விஷயங்கள்லாம் லோகத்துல சுருங்கி போக ஆரம்பிச்சுடுத்தான். அதனாலதான் உலகத்து அறநூல் சிங்காமை சிங்காமையும் சுருங்கி போகிறது. சுருங்காம பார்த்துண்ட விரித்தவன் எம்பெருமான் அதனுடைய தபசல்லாம் சொல்லி அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி அவ்வளவு அழகா ஜனங்களை உத்தாரணம் பண்ணி தபஸ் பண்ணுங்கோ பகவத் தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சரியாகிறதுக்காக அவன் பத்ரியில தபஸ் பண்றான். எல்லாரும் போய் தபஸ் பண்ணுவா லோகக்ஷேமார்த்தம் தபஸ் அப்படின்னா பத்ரி நாராயண். லோகக்ஷேமார்த்தமான ஒரு தவம் பத்ரி நாராயணன் பண்றானா இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காராம். ஜம்மனு விளையாது காலம்பரை 3:30 குளிச்சுண்டு அந்த குளிர்ல 6 நல்லா பண்ணிக்கொடல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு அப்ப கூட கீழே இறங்கி வானா இல்ல இல்ல என்னோட சிஷ்யன் உத்தவன் அனுப்புறேன் உத்தவரை கீழே அனுப்பி வச்சுண்டு. அவ்வளவு விசேஷமா தபஸ ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாத ஒரு சுவாமி. எல்லா இடத்துலயும் உற்சவர்னா சுவாமி இறங்குவார். எனக்கு தெரிஞ்சு பத்ரியில மட்டும்தான் அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறார் உற்சவருக்கு. உத்தவர் அனுப்புற ஏன்னா அவ்வளவு பிடிச்ச சிஷ்யனா உத்தவர். தன்னுடைய ஸ்டேட்டஸ கொடுத்து அப்படி அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்னா கோபிகளிடத்தை தூது போனாரோன்னு கோபிகளுடைய சரணதூலிய பிடிச்சிட்டு இருக்காரோனும். அதனால பத்ரியில உத்தவருக்கு அத்தான ஏற்றம். எனக்கு பதில் 6 உனக்கு பூஜை நீ வாங்கிக்கோடா, நான் இப்படிதான் கிருஷ்ணா வாங்கிப்பேன், வேண்டாம் நான் உடுத்தின வேஷ்டி மட்டும் உடுத்திக்கிற பூஜை வாங்கிக்கப்படாதா, உடுத்தி களைந்த நின் பீதகவாடை உடுத்து களத்ததுண்டுன்னு உன்னை பார்த்து ஏன்னா சித்தப்பா பிள்ளைதான். கோபிகள்லாம் உத்தவரை பார்த்து கண்ணன்னே வாங்கி போனான். பக்கத்துல வந்து இவருடைய அமைதியெல்லாம் பார்த்த இது நம்ம ஆள் இல்ல, அந்த நாட்டி இல்லையே, அந்த குறும்புத்தனை இல்லையே, பார்த்த கையெல்லாம் கூப்பிட்டு அந்த ஸ்திரீகளை பார்த்தா ஒரு ஒரு காமக்கண் வீசணுமே. அச்சோடியின் சகோதரின்னு பாக்கிறான். ஐயா இது நம்ம ஆள் இல்ல, பார்க்கிற பார்வையே சரியில்லையே, கிருஷ்ணன் பாக்குற பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையே இல்லையே. பார்வை ஒன்றே போதுமே, கள்ள பார்வை ஒன்றே போதுமே. அதை வச்சுன்னா உத்தவன் கண்டுபிடிச்சாலாவா, அப்பேற்பட்ட உத்தவன், ராதிகாராணியிட ஆசீர்வாதம் வாங்கிட்ட உத்தவன். அதனால பத்ரி நாராயணன் உற்சவரா உத்தவரை வச்சுட்டு நீ கீழே போப்பா, நான் மேல உட்காந்து தபஸ் பண்றேன்னு 365 நாளும் 24/7 தவம் பண்ணும்படியான ஒருத்தன் நரன் நாராயணன். அதாழ்வார் மாஞ்சு போற நரநாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமா. அத்தான பெரியவன் பனி பறந்த இமயமலையில 30 அடி 40 அடி ஐஸ் எல்லாம் விழுந்தா கூட தேனேன்னு உட்காந்து தபஸ் பண்றவன். அவனை மயக்கத்துக்கு இந்திரன் ரம்பா மேனக திலோத்தமை எல்லாம் அனுப்பி கெடுக்கலான்னு பார்த்தா அவனுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஊர்வசியை கொடுத்து விட்டுட்டாரன். உலகத்துல எல்லாரும் தன்கிட்ட இருந்த ஸ்ரீகளை கொண்டு கெடுத்த இந்திரனுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஊர்வசியை கிஃப்டா கொடுத்த ஒருத்த ஆச்சரியமா நாராயண புத்திரின்னு நேரடியா ஒருத்திய சொல்லணும்னா ஊர்வசிக்கு மட்டும்தான் அந்த அருகதை உண்டு, யாரையும் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகான அந்த ஊர்வசி சுவாமிக்கு அவள் பேர ஒரு கோவில் வேற கொடுத்திருக்காரு பத்ரியில். நம்ம ஆளுங்க ஏற்கனவே நல்லவா, இதுல ஊர்வசிக்கு வேற ஒரு கோவில் வச்சா அப்படி இருக்கும். அதான் எனக்கு அதிசயமா இருக்கு. அது அந்த குளிர்ல வேற ஊர்வசி கோவில், வேற எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல. பகவான் அவ்வளவு தூரம் கருணாசாகரன். அப்படி லோகத்துல சரணாகதி ரகசியம் ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம். இந்த பரமாத்மாவை ஜீவாத்மா அடையறதுக்கு விரோதமான விஷயம் என்ன, அதை ஜெயிக்க வேண்டிய முறை என்ன, இத்தனையும் சொல்லிண்டு பதில உட்கார்ந்து இருக்கார். அதனாலதான் பதில் போனா நல்ல மாற்றம் உண்டாகிறது, மனசுல ஏதோ வித்தியாசம் உண்டாகிறது. அப்படின்னா பத்ரி நாராயணன் தானாகவே நமக்கு தெரியாமலேயே இந்த தபசுன்ற ஒரு புத்திய நம்ம மனசுல விதைச்சுடுறார். அத்தனை விசேஷம். அதனால நர நாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான். அப்படி நரநாராயணனாக வேதத்தை ரட்சிக்க கூடிய வேத ரட்சகன் நரநாராயணனாகிய எம்பெருமான் அப்பேற்பட்டவன் அதுவன்றியும். ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரா, நரநாராயண தபஸ் பண்ற பெரியவன். இரண்டாவது சொல்றா, அது அன்றியும் அது இல்லாம. கடை நம்ம சாதாரண பேசணும், அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா அப்படின்னு இதெல்லாம் அது இல்லாம அப்படின்னு அது அன்றியும். அது ஆழ்வார்கள்லாம் சுவாவமா அனுபவிச்சு பேசுறா. இந்த வார்த்தைகள் எவ்வளவு அழகா வருது பாருங்க. அது அன்றியும் அது இல்லாம தெரியுமா, அது அன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடர் அத்தனை போர் அங்காந்தவன் காண்மின். மூச்சுதான் விடணும் இந்த பாசனம் சொல்லிட்டு. அது அன்றியும் செஞ்சுடரும் நிலனும் சூரிய சந்திரர்கள், செஞ்சுடரும் நிலனும் பூமி, பொங்கார் கடலும் பொங்கு பொங்கு இல்லைய கடல் பொங்கார் கடலும் பொறுப்பும், பொறுப்புன்னா மலை, பொறுப்பும் நெருப்பும் அக்னி, பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக. இந்த பிரளய காலத்துல பகவான் எல்லாத்தையும் சுவீகரிக்கிறான், அழகா சுவீகரிக்கிறான் சொன்னாலே நெருக்கி புக. என்ன இடமா இல்லை, 100 இடம் இருக்கு, இடிச்சு பிடிச்சு பாம்பே ட்ரெயின் மாறினா நெருக்கி புக அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ஃப்ரீயா உள்ள போகிறது. இவன் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்ட பிறகு கூட இன்னும் பல கோடி லோகங்களை உள்ள வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய திருவயிறு. அப்ப எவ்வளவு பெரியமா பெருமாள் இருந்திருப்பார் நீங்க பாத்துக்கோங்க, அவ்வளவு பெரிய திருவயிறு விட. ஆனா ஆழ்வார் நெருக்கி புக அப்படின்றார். என்னடான்னா வாயை தரம் சீகரிக்கிறாராம். அப்ப இந்த சந்திரன் சூரியன் எல்லாம் வரதான், இங்கேயோ யாரோ நம்மள இழுக்கிறாளே, நம்ம பாட்டுக்கு சுதந்திரமா அப்படி சுத்தின் இருந்தோமே, நம்ம பாட்டுக்கு ஆனந்தமா, நீ பாட்டுக்கு அங்க இருந்தா நான் பாட்டுக்கு இங்க இருந்தேன், நடுவில் பூமி எல்லாம் சுத்தின் இருந்தது, திடீர்னு பார்த்தா எல்லாம் வருத்தல டங் 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 உள்ள வேண்டியே இருக்கான். உடனே உடனே போக இவன் போக கூட இழுத்தான், பின்னாலே அவன் என்ன தள்ளுறாடா, நீ ஏன்டா என்ன தள்ளுறா, அவன் என்ன தள்ளுறான், நான் 30-30 கோடி தேவர்களும் பிடிச்சு பிடிச்சு ஓடுறா தள்ள நெருக்கி புக. இவனான எங்கேயோ போறோம் நினைச்ச பார்த்தா நேர இவன் வாய்க்குள்ள போயிட்டு இருக்காள். எங்கு போறோம்னு பயந்து போயிடுறாளா, நெருக்கி புக. ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதா, எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இடம் இல்லையே இடம் இல்லையேன்னு பாத்துட்டே இருந்தா நேர இவன் வாய்க்குள்ள போறா. மார்க்கண்டேயர் குசுவா உள்ள போனாரு பாக்கணும், அப்படி இழுத்தார் குசு மாதிரி உள்ள போயிட்டார். பழைய காலம் வரைக்கும் குசு இருந்திருக்கு பாத்துக்கோங்க, இனிமேல் குசுவை பார்த்தா மார்க்கண்டேயர் நினைச்சுக்கோங்க. குசு மாதிரி உள்ள போனாருன்னு பாகவதம் சொல்றது, வேற சொல்லப்படாத ஈ மாதிரி வேறதான அவன் பாகவதம் வரைக்கும் கொசு இருக்கு. கொசு ரொம்ப சீனியர், நம்மள விட ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளாம் புதுசா வந்திருக்கோம் சரியா, கொசு மாதிரி உள்ள போனான். அப்ப எல்லாம் பகவான் தன்னுடைய உலகம் உண்ட பெருமாயா அத்தனையும் ஸ்வீகரிக்கிறானா. ஜோர ஊரும் புல் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டு. அதான் ஆழ்வார் சொல்றார், பொங்கார் கடலும் அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடர் பொன்மிடர் அத்தனை போது அங்காந்தவன் காண்மின். அந்த வயிற்று அவ்வளவு இடம் வச்சு அழகான வாயுதன் எல்லாம் ஸ்வீகரிச்சவன் அங்காந்தவன் காண்மின் பொன்மிடர் அழகான திருவயிரா. அதுல ஜம்முனு பொன் போன்ற கழுத்துக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கான ஜம்முனு தங்க கழுத்து. அது கீழே பார்த்தா எல்லாம் உள்ள இருக்கு. பிள்ளையத்தை யாரும் இல்லையா கேள்வி கேட்கறது, எங்க யாரையும் காணும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லையா. ஆழ்வார் அதை பார்த்து எங்கடா இருக்கு, எல்லாம் இங்கதான் இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கறான பொன்மிடரு. உள்ளுக்குள்ள அழகா தங்கம் போன்ற கழுத்துக்கு கீழே ஜம்முனு வச்சிருக்கான. சமயத்துல குழந்தை கிட்ட போய் இங்க சாக்லேட் எங்கடானா அப்படின்னு தபசெல்லாம் பண்ண பெருமாள் பிரத்யட்சம் ஆயிட்டார். சதுஸ்லோகி பாகவதம் எல்லாம் சொன்னார். பிரம்மதேவர் கேட்டார், சிருஷ்டிக்கணும் சிருஷ்டிக்கணும் சொல்ற, நான் என்னத்தை கொண்டு சிருஷ்டிப்பேன், எதை கொண்டு சிருஷ்டிப்பேன், நான் சிருஷ்டித்த வஸ்து எல்லாம் எங்கேந்து வரும் அப்படின்னா. பெருமாள் எல்லாம் இங்க சேஃபா இருக்கு, நீ பாடி யோசி தானா வெள்ள வரும் அப்படின்னு விட்டான். அந்த மாதிரி எல்லாம் வயிற்றுக்குள்ள திருவயிற்ற ஜம்முன்னு வச்சிருக்காரா அங்காந்தமின் காண்மின். இவ்வளவு பெரியவர் நரநாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான். அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடர் அத்தனை போது அங்காந்தவன் காண்மின். இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. இவ்வளவு பெரியவன் பானைக்குள்ள கைய விட்டு வெண்ணைய அலைஞ்சு பார்த்தான், எடுத்து சாப்பிட்டான், பானைய உடைச்சுட்டான். இவ்வளோ பெரியவனுக்கு ஒரு வெண்ணைய அலையறதுக்கு ஒரு உரிமை கிடையாதா? லோகக்ஷேமார்த்தமா தபஸ் பண்றவன், லோகத்தெல்லாம் பத்திரமா நம்மளெல்லாம் திருவயிற்றுல வச்சு பிரளயத்துல காப்பாத்தினவன், அந்த வயிற்றுக்கு இத்தினூண்டு வெண்ணெய் சாப்பிட்டது ஒரு குத்தமா. உலகத்தை வச்சுட்டே வயிற்றுல அவ்வளவு இடம் இருந்ததுன்னா அந்த வயிற்று கேப்புக்காக வெண்ணெயை கொடுக்க வேண்டாமா? உலகம் முழுக்க சாப்பிட்டுட்டோ பசிக்கிறது இன்னும் ஏதான கிடைக்குமான்னு பார்த்தா ஒண்ணும் கிடைக்கலப்ப. இப்ப வெண்ணெய் கிடைச்சது சாப்பிட்டான். இப்ப எங்கடா வயிற்றுல உலகம் இருக்கு அப்படின்னா, யசோத வாயத்திரடானோன்னு காட்டினானோ குழந்தைய மண்ணை சாத்தியாடா நாகம் பக்ஷிதவா நம்ப, நான் சாப்பிடவே இல்லைம்மா அப்படின்னு விட்டான். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு கண்ணன் பொய் சொல்லி பொய் சொல்லி நிறைய போஜனம் சாப்பிட்டுருக்கான். பொய் சொல்லியே போஜனம் சாப்பிட்ட ஒரே ஒருத்தன்னா கண்ணன் தான். அப்ப வாயை திறந்த போது வயிற்றுக்குள்ள உலகத்தெல்லாம் காட்டினா வாய்க்குள்ள காட்டினான். அப்ப அந்த வயிற்றுக்குள்ள அவ்வளவு இடம் இருக்கான், மீறி அதுக்காக வெண்ணெய் சாப்பிட்டானா? இதுக்கு போய் யாரா கட்டி போடுவாளா? இவ்வளவு பெரியவன் யாருன்னு காட்டு காட்டப்படாதா? காட்டலையா? எத்தனை இடத்துல தன்னுடைய பரத்துவத்தை காட்டுறான்? வாய்க்குள்ள உலகத்தை காட்டின பகவான், பால் குடிச்சிட்டு கொட்டாவி விடும் பொழுது உலகத்தை காட்டின பகவான், எத்தனை அடகா பூதனா மோஷத்துல உலகத்தை காட்டின பகவான், சகதாசுர வதத்துல தன்னுடைய பலத்தை காட்டின பகவான், திருணாவர்தன வதம் பண்ணி தன் பலத்தை காட்டின பகவான், இவ்வளவு காட்டின பகவான் இப்ப ஏன் இதை காட்டப்படாது? தன்னுடைய பரத்துவத்தை காட்டப்படாதா? அர்ஜுன விஸ்வரூப தரிசனம் காட்டின மாதிரி தோபா நான் யார் தெரியுமா அப்படி சொல்லுக்கு போட்டு காட்டிருந்தான்னா கட்டுப்பட்டு இருக்க மாட்டாள, இப்படி கட்டிருக்க மாட்டாள. நான் தேவேன்னு நிக்கிறதா உடச்சல்ல பாணி இருடா கட்டி போடுறேன் பயல. அதுதான் அழகா அசந்து போற, அசக்தனா இருந்து கட்டுப்பட்ட நியாயம், சர்வசக்தனா இருந்து கட்டுப்பட்டான். அதுதான் எங்கானும் ஈரப்பதோர் மாயம் உண்டே. இந்த மாதிரி மாயம் எங்கேயாவது உண்டா சொல்லுங்க? சர்வசக்தன் எல்லாம் தெரிஞ்சவன். கட்டி போட்ட யசோதையோட பிராரப்தம் தெரியும், அந்த உரோட பிராரப்தம் தெரியும், கைத்தோட பிராரப்தம் தெரியும், தாயாருன்னு தெரியும், அவனை கட்டி போடும் பொழுது கிண்டல் பண்ற கோபிகைகள் யாருன்னு தெரியும், கைகொட்டி சிரிக்கிற கோபர்கள் யாருன்னு தெரியும், பயப்படுற தேவர்கள் யாருன்னு தெரியும். இத்தனை பேரும் தன்னை மறந்து கிடக்கிற சமயத்திலையும் இத்தனை பேரையும் ஞாபகம் வச்சுட்டு தன்னையும் ஞாபகம் வச்சுட்டு கிடக்கிற ஒரு பரவஸ்து இங்க கட்டும். எங்கானும் இருப்பதோர் மாயம் உண்டு, இத்தனை பெரியவன் அலைவெண்ணை உண்டு சாம்பு கயிற்றுனார் அப்படி இதேமேனு ஆப்புண்டிருந்தவனே. ஐயோ இத்தனை பெரியவன் எப்படி இப்படி இருந்தான், பத்துடை அடியவருக்கு எளியவன். யசோத கட்டி போட்டுடுறாளே, கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாள். இவ கட்டல, அவன் கட்டும்படியா பண்ணிட்டான். பத்மநாபன் நம்ம போய் சேவிக்கல, சேவிக்கும்படியா அவன் பண்ணான். பத்ரி நம்ம போய் சேவிக்கல, சேவிக்கும்படியா அவன் பண்ணான். அவன் நடத்துறான், அவன் நடத்துறான். இனி வரைக்கும் எத்தனையோ நாம நான் சொன்னேன்னு சொல்றான், நம்ம சொல்லல, சொல்லும்படியா அவன் பண்ணான். பாகவதம் நான் வாசிச்சன், வாசிக்கும்படியா அவன் பண்ணான். விரதம் நான் இருக்கேன், இருக்கும்படியா அவன் பண்ணான். முழிக்கும்படியா அவன் பண்ணான். குருவாருக்கு வரும்படியா அவன் பண்ணான். நிர்மாலியம் தரிசனம் பண்ணும்படியா அவன் பண்ணான். பத்து ரூபா உண்டியல போடும்படியா அவன் பண்ணான். எல்லாம் அவன் பண்ணான், அவன் பண்ணான், அவன் பண்ணான். இவ்வளவும் பண்ணவன் தேமேன் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அத்தனை பெரியவன். ஐயோ ஆழ்வார் இப்படி ஓரத்துல வேடிக்கை பார்க்கிறார். இந்திரன் சந்திரன்லாம் பயந்து நடுங்குறா யசோத கிச்சாபயல கட்டி போட்டோன்னு. சிவபெருமானும் பிரம்மதேவரும் கண்கள்ல ஆனந்த பாஷையை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துன்னு இப்படி பாக்குறா. பார்வதி தேவி எல்லாம் பாக்குறா, என்ன நாங்கள்லாம் சந்தோஷமா இருக்கோம் அவனை கட்டி போட்டதை பார்த்துட்டு, இந்திரன் சந்திரன்லாம் பயப்படுறா, நீ ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஷனே இல்லாம நிக்கிறேல, என்ன ரகசியம் அப்படின்னு. அடி போடி, அவன் யாருன்னு விவரம் தெரியாம நீங்களும் பார்த்துட்டு இருக்க. அவனை கட்டி போட்டது பெரிய விஷயமே இல்லை, அவன் எப்படி கட்டுப்பட்டு கிடக்கிறான்டா எங்களுக்கு அதிசயமா இருக்கு. எல்லாரையும் மாயையில கட்டி போடுற வஸ்து ஒன்னும் தெரியாதபடி அச்சோரின்னு கட்டுப்பட்டு உரலோட தேமேன்னு கண்ணெல்லாம் கசக்கிண்டு உதட்டெல்லாம் பிதிக்கிண்டு அழுதுண்டு நீங்கெல்லாம் அவன் தூண்டு நிக்கிறான், கட்டி போடுறாளே கட்டி போடுறான் சந்தோஷப்படுற. அவனுக்குள்ள இருக்கிற பரத்துவத்தை பார்த்து நாங்க மயங்கி போய் நிக்கிறோம். அவ்வளவு சக்தி இருக்கு தேமேன்னு கடக்கிறான். எங்கானும் ஈரப்பதோர் மாயம் உண்டே, நர நாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான். அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடரு. அதுவும் அந்த வயிற்றுக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கு. அந்த வயிற்றை யசோத கட்டிட்டான். இந்த வயிற்றுக்குள்ளதான் சமஸ்த ஜீவராசிகள் உலகம் எல்லாம் வச்சிருந்தான். யசோத உலகத்தையே கட்டினான்னு அர்த்தம். நம்மளையும் சேர்த்து கட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வயிற்றுக்குள்ள எல்லாம் இருக்கு. மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வர் அப்படின்றோம். அவங்க வயிற்றுக்குள்ள எல்லாம் இருந்தது. யசோத கண் கொண்டு வாய்க்குள்ள எல்லாத்தையும் பார்த்தான். அப்ப அந்த வயிற்றுக்குள்ளதான் நாம இருக்கோம். அந்த வயிற்றுக்குள்ளதான் தேவர்கள் இருக்கா. யசோத கண்ணனை கட்டல, கண்ணனோட சேர்த்து 30 கோடி தேவர்களை கட்டினா, பிராரப்தத்தை கட்டினா, ஜீவராசிகளை கட்டினா, சேத்தன அச்சேதனங்களை கட்டினா, பாக்கி இல்லாதபடி சர்வத்தையும் கட்டினாள் பொன்மிடர். அதான் அசந்து போற சிவபெருமானும் பிரம்மதேவரும். இந்த வயிற்றை யாராலையும் கட்ட முடியாது. இவ எப்படி கட்டினாள், இப்படி இவளால் கட்ட முடிஞ்சது, கட்ட முடியாதே, கட்டிட்டாளே அப்படின்னு பிரமிச்சு போய் நிக்கிறாள். ஆழ்வார்கள்லாம் பெரியவாள் தாமோதரையில மோகிச்சு போய் விழறா அப்படின்னா, இது எப்படி சாத்தியமாச்சு. பொறுப்பும் நெருப்பும் எல்லாம் ஒண்ணு விடாம பொன்மிடர் அங்காந்தவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால். அதுவும் ஆய்ச்சியார்னு கூட சொல்ல. அப்ப யசோதை என்னைக்கு கட்ட ஆரம்பிச்சாலோ, அதுக்கப்புறம் எத்தனை தடவை மாட்டினான்னு தெரியல, எத்தனை தடவை கட்டினான்னு தெரியல. யசோத மட்டும் கட்டல, நிறைய பேர் கட்டிருக்கான்னு அர்த்தம். இவ கண்ணதை பார்த்துட்டு அவாவா கட்டி போட்டிருக்கா. அவளுக்கு ஆசை, ஐயோ யசோத கட்டி போட்டாளே, நம்மாத்திரி ஒரு நாள் இந்த பயல கட்டி போட்டா தேவலே. யசோத கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஒண்ணும் நடக்க மாட்டேங்கிறது, இவள் நானும் கட்டி போடுறேன்னு அவாவா கட்டி போட்டாள். ஒரு நாள் அழகா யசோத கிட்ட போய் சொன்னாள், அடி யசோத உன் பிள்ளைய கையும் பலகமா பிடிச்சி கட்டி போட்டிருக்கேன் அப்படி விட்டாளாம். யசோத சொன்ன, போடி போய் சொல்லாது, ஏண்டி அதோ நானும் கட்டி போட்டிருக்கேன். அதுல இன்னொரு கோபி வந்தான், கட்டி போட்டிருக்கேன். அப்போதி போய் சொல்லாது, நானும் கட்டி போட்டு. ஒவ்வொரு ஆத்திலையும் கட்டுப்பட்டு கிடந்தான். அத்தனை பேர் வீட்டிலையும் தாமோதரனாகவே சுவாமி காட்சி கொடுத்தான். அப்ப அவ்வளவு வசத்தியானவன், பத்துடை அடியவருக்கு எளியவன். அதனால அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே, அச்சோ இவ்வளவு பெரியவன் இப்படி கட்டுப்பட்டு நின்னானே. அப்ப இனிமேல் அழகா நரநாராயணனாலும் தாமோதரனையும் ஞாபகம் வர்றான். இவ்வளோ பெரியவன் கட்டுப்பட்டானே, யாரா வேதம் ஜபிச்சாவோ இந்த வேதத்தை காப்பாற்றக்கூடிய நரநாராயணன் பத்ரி சொன்னாலும் தாமோதரலியில ஞாபகம் வரணும். எங்கயா உலகம் உண்ட பெருவாயா அப்படின்னாலே இனிமேல் தாமோதரலியில ஞாபகம் வரணும். அப்புண்டிருந்தவனே, அழகாக கட்டுப்பட்டு இருந்தவனேன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டானா உடனே அடுத்த பாசுரம் சொல்றார், குன்றொன்று மத்தா அரவம் அளவி குறைமா கடலை கடைந்திட்டு ஒரு கால் நின்று உண்டை கொண்டோட்டி வன்கூன் நிமிர நினைந்த பெருமான் அதுவன்றியும் திரும்பி அதுவன்றியும் 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 முன் நன்றுண்ட தொல்சீர் மகர கடலே மலையே உலகே உழியாமை நம்பி அன்றுண்டவன் காண்மின் இன்று ஐச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே ஆப்புண்டிருந்தவனே. இதையே திரும்ப 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 சொல்லிட்டு இருப்பார். கட்டுப்பட்டு கிடந்தானே கட்டுப்பட்டு கிடந்தானே கட்டுப்பட்டு கிடந்தானே. குன்று ஒன்று மத்தா அரவம் அளவி, குன்று ஒன்ற மத்தா வச்சான் மந்திரமலை. அழகா மத்தா வச்சல, குன்று ஒன்று மத்தா அரவம் அளவி. அரவம்னா பாம்பு, வாசுகிய கயிறாக கொண்டு கட்டி இந்த ஒரு தாமோதர லீலைக்கு திருப்பார் கடல் கடந்த விஷயம். இங்கேயாவது லிங்க் இருக்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் பிடிச்சோம். இதுதான் ஆழ்வார் சொல்றார், இது எப்படி நடக்கும், எங்கானும் ஈடொப்பதோர் மாயம் உண்டு. இதுக்கு அதுக்கு சம்பந்தமோட சம்பந்தமே இல்லையா, ஆனா அவ்வளவு சம்பந்தம் இருக்கான். இல்லாதுக்கு கடா ஒரே சம்பந்தம்னா இவன் தானா, அவ்வளவு பெரியவன் இத்தனை எளிமையா இருக்க, இவ்வளவு பெரியவன் சாதாரணப்பட்டவன் இல்லை. குஞ்சொன்று மத்தா அரவம் அளவி குறைமா கடலை கடைஞ்சிட்டு, குறைமா கடலா சப்தம் வரக்கூடிய கடல், குறைமா கடலை கடைந்துட்டு ஒரு கால் இது ஒன்னாச்சா. அழகா திருப்பார் கடலை கடைஞ்சான் யாரு, இவனேதான் இவனேதான் கூர்மமா நின்று மந்திரமலைய தாங்கினான். இவனே வாசுகியுடைய தலப்பக்கமும் நின்னா, இவனே வாசுகியுடைய வால்பக்கமும் நின்னான். எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமியா நின்னது அவன் தான். இது இல்லாதபடிக்கு மந்திரமலை சரியப்படாதுன்னு நேர கௌடாருடனா வந்து வேற பிடிச்சிட்டு இருந்தான். ஒரே சமயத்துல இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கான் பெருமா. கீழே கூர்மமா இருந்து பேச தாங்கிண்டு மேல உச்சியில நின்று அவனே பிடிச்சிண்டு தேவாசுரர்களுக்குள்ள கூட இருந்து அவனே கடைகிறான். கடைசியில பார்த்தா பெருமாளே தன் கால் மேல மத்த வச்சுட்டு அழகா அவரே இப்படி பிடிச்சது அவரே இப்படி இப்படி கடைஞ்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி கடைஞ்சிருக்க. குறைமா கடலை கடைந்துட்டு அவ்வளவு பெரியவன், திருப்ப வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அதான் திருப்பார் கடலை கடைஞ்ச ஒருத்தர். இது என்னன்னா இவன் தான் திருப்பார் கடல்லயே படுத்துட்டு இருக்கவன். கடலும் இவனோடது, மலையும் இவனோடது, வாசுகியும் இவனோடது, கடையக்கூடிய ஆற்றலும் இவனோடது, கடையத்தை தாங்கக்கூடிய பேசும் இவன், கடையக்கூடிய மேலும் பிடிக்கிறவனும் இவன், சர்வம் எல்லாம் இவன் தான். அதனால குன்றொன்று மத்தா அரவம் மலவி குறைமா கடலை கடைந்துட்டு ஒரு கால் அப்படி அழகா கடைஞ்சுட்டானா அவனே நின்று உண்டை கொண்டு ஓட்டி வன் கூல் நிமிர நினைந்த பெருமான். இவனே அழகா ராமவதாரத்துல அழகா குட்டி வில்ல வச்சு விளையாடிட்டு இருந்தான். இப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் பிளாஸ்டிக் வில்ல வச்சு விளையாடணும் பௌவண்டாரோ, அந்த மாதிரி ராமச்சந்திர மூர்த்தி வில்ல வச்சு விளையாடிருந்தாராம். ராமக சஸ்திரபிருதாமகம் அப்படின்றான் பகவான் கீதையில. ஆயுதம் தரிப்பவர்களில் நான் ராமன் அப்படின்றான் சுவாமி. இந்த ராமன் சின்ன வயசுல இருந்து அதுக்கப்புறம் பௌவண்டாரை வச்சு விளையாடிட்டு இருக்கான் ஜாலியா இருந்ததால். அப்ப ஒரு நாள் இந்த கூலி இப்படி நடந்து போனால் ஐயா இந்த வில்ல வச்சு என்னமோலாம் பண்றா, நம்மளும் ஏதானும் பண்ணுவோம்னு சொல்லி அழகா ஒரு களிமண் உருளைய வச்சு அம்புல வச்சு நேர அடிச்சானா கூனியுடைய முதுகுல. நிமித்தனோ 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 பகவான் கடைசி வரைக்கும் அதை ஜெயிக்கவே இல்லை. கூனியுடைய மனசையும் நிமித்த முடியல, உடம்பையும் நிமித்த முடியல. அந்த துக்கம் தீரதான் கிருஷ்ணவதாரத்துல குப்ஜிய நிமித்தி விட்டுட்டான். அபாரா, அது ஒரு அவமானமா இருந்துதான். நம்மளால ஒரு கூணலை நிமித்த முடியலையே, ஒரு துக்கம் இருந்துதான். அந்த கூணலை நிமித்தறதுக்காகவே குப்ஜை சந்தனம் பூசினவுடனே அப்படி தூக்கி அப்படி விட்டுட்டான். அபாரான் பலராமர் சிரிச்சாரா, அபாடா ஜென்மா சாபல்யமா எடுத்தாடா கிருஷ்ணா, என்னன்னா அப்படி கேட்குறீள். இல்ல அண்ணா, அப்ப அண்ணான்றார் பலராமன். அண்ணா, ராமனா வந்த சமயத்துல கூணி முதுக நிமித்த முடியல, அந்த துக்கம் இருந்துட்டே இருந்தது. பட்டாபிஷேகம்லாம் நின்று போய் திரும்பி வந்த கூட கூணி எப்படி பாக்குறாராம், கூணி எப்படி தலையெல்லாம் குனிஞ்சுக்கிறவளாம், சுவாமியை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு. பகவான் இது என்னைக்காவது ஒரு அவன் கூணல் நிமித்த வேண்டி அப்படின்னு விட்டாராம். அது அடுத்த அவதாரம்லாம் பூர்த்தி ஆச்சான். சரியா, ராமவதாரத்தினுடைய துக்கமெல்லாம் நிவர்த்தி பண்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அதனாலதான் கிருஷ்ணவதாரம் பரிபூர்ண அவதாரம்னு சொல்றோம். அப்படி கூணியுடைய கூணல நிமித்தக்கூடிய ஒருத்தனாம் இந்த ராமனா வந்தவன், திருப்பார் கடல கடைஞ்சவன், அவனே ராமனா வந்தவன், நின்று உண்டை கொண்டோட்டி வன்கூன் நிமிர நினைந்த பெருமான், அவ்வளவு பராக்கிரமசாலி, சேது பந்தனம் எல்லாம் பண்ண ஒருத்தன் அவனே அதுவன்றியும். திருவி ஆரம்பிக்கிறார், அதுவன்றி அது இல்லாமல் முன் நஞ்சுண்ட தொல்சி மகர கடலே மலையே உலகே ஒழியாமை நம்பி அன்றுண்டவன் காண்பி. அழகான பழமையான மகர கடல் ஏழு, அழகா மீன்கள் முதல்கள்லாம் இருக்கும்படியான கடல் ஏழு, மலையேழு, உலகேழு, எல்லாத்தையும் பிரளயத்திலும் முழுங்கினவன், ஒழியாமை நம்பி அன்றுண்டவன் காண்மின். அப்படி கடலேழு உலகேழு மலையேழு எல்லாத்தையும் முழுகினவன், இத்தினோண்டு வெண்ண முழுங்கினதுக்கு போய் கட்டி போடுவாள் ஆழ்வார்கள் தான் அவர் அவ்வளவு பெரியவன், அவனை போய் இப்படி கட்டி போட்டுட்டாளே, அன்று உலகேழு கடலேழு மலையேழு ஜம்முன்னு முழுங்கினவன் திருப்பார்கடலை கடைஞ்ச எம்பெருமான், ராமனா வந்து கூணியுடைய முதுக நிமிர்த்த நினைந்த எம்பெருமான் அது வன்றியும். ஆழ்வார்க்கு மனசே ஆறல, இவ்வளவு பெரியவன் எல்லாத்தையும் பிரளய காலத்துல முழுகி வச்சுண்டு ஆளிலையில படுக்கக்கூடிய எம்பெருமான், ஆளிலை ஜோரா ஜம்முன்னு படுத்துக்கிறான் எம்பெருமான். அந்த ஆலமரம் எங்கடா இருக்கு அப்படின்னா தேவப்பிரயாகையில் இருக்கு, தேவப்பிரயாகில தான் அந்த ஆலமரம் இருக்கு. சரியா பிரளயத்துல கூட அந்த ஆலமரம் மட்டும் மிச்சம் இருக்கும், அந்த ஆலமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான்ற ஆழ்வார்கள். பிரளயத்துல கூட அழியாத அந்த ஆலமரம், சரியா சொல்றா, பிரளயத்துல கூட அழியாத அந்த ஆலமரம் தான் இதுன்றா. இப்ப திரும்பி பிரளயம் வந்த பிறகு கூட இந்த ஆலமரம் மட்டும் இருக்கும், அந்த ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் சுவாமி படுத்துப்பான். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு புருஷோத்தமுடைய திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, தேவப்பிரயாக அந்த திவ்ய தேசத்துல ஓரத்துல ஒரு ஆலமரம் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அத்தனை அழகா அந்த ஆலமரத்தை பார்த்துட்டு நாங்க வந்தோம். அந்த ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் சுவாமி படுத்துக்கிறார். அப்படி ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. அப்படிப்பட்டவன் ஜோரா இங்க என்ன ஆயிடுதுன்னா இன்று ஆய்ச்சியரால், இன்று ஐயோ இன்னைக்கு கட்டி போட்டுருக்காளே, அன்றுன்னு ஆயுதா சொல்லணும் இல்லையா, ஏன்னா எப்பயோ நடந்ததுதானே தாமோதரலியில, ஏன் இன்றுன்னு சொல்லணும், அன்று ஆய்ச்சியரால் அதானே நியாயம். அவ்வளவு பெரியவன் அன்னைக்கு தானே கட்டி போட்டான்னு சொல்லணும், ஏன் இன்னைக்குன்னா கண்ணதிருக்க அப்ப பார்த்துட்டு இருக்க பிரத்யக்ஷம் இன்று சரியா பார்த்தா அன்று அதான் வரணும். ஒரு இன்றுன்னு எந்த சமயத்தை அனுபவம் கிடைச்சதுன்னு தெரியல ஆழ்வா இருக்கு. அதுதான் பக்தி பண்ணிட்டே இருந்தோம்னா நாமஜபம் பண்ணிதுன்னா திடீர்னு எங்கேருந்தாவது ஒரு அனுபவம் கிடைச்சிடும். பிருந்தாவனத்துக்கு போய் கிடைச்சதுன்னு இல்லை அவருக்கு, ஒருவேளை பிருந்தாவனத்தை இருந்தா ஒருவேளை அந்த கட்டின உரலை பார்த்த பிறகு இந்த பாசுரம் வந்ததுன்னா சரியில்லை. அந்த மாதிரி முன்னாடி பின்னாடி எங்கேயுமே பிருந்தாவனம் பக்கத்துல ஆழ்வார் போகவே இல்லை. திருமங்கை ஆழ்வார் பிருந்தாவன மங்களா சாசனமும் இல்லை. ஆனா ஆச்சரியமா ஜோரா இன்று அப்படின்ற ஏதோ சந்தர்ப்பத்துல ஏதோ உரலை பார்த்தாரோ கையில பார்த்தாரோ இல்லை எங்க தாமோதர லீல ஸ்மரிச்சாரோ பிரத்யக்ஷமா இவர் கண் முன்னாடி அந்த லீல ஆட்சிகள் கட்டி போடுற லீல. இவ கட்டி போடுற சமயத்துல ஆழ்வார் பார்க்கிறார், இப்படி கட்டி போடுன்னு இருக்கா பகவான் இப்படி சிரிக்கலாம் உதக்கலாம் பிடிக்கின்றபடி கண்ணெல்லாம் இப்படி அழருது. பார்த்தா திருப்பார் கடலை கடையறன்னு இப்படி சிரிச்சுட்டு இருக்கான். என்னையா கட்டி போடுறாய், என்ன கையில கொண்டு இப்படி பகவான் இப்படி கையில கொண்டு போய் பாக்குறான். நானே மலைய கொண்டு வாசியை கயிறா கொண்டு கடைஞ்சவன், ஏன் வைத்த கற்றுகடா அப்படின்னு அந்த கயிறு அப்படி பார்வை பாக்குறானா, நன்னா அப்படி பாக்குறான, உரலோட அப்படி கட்டுறத பாக்குறான். எல்லாம் என் நேரம்தான், எல்லாம் என் நேரம்தான் இப்படி இருக்கு. அந்த உரலோட கட்டி போடுறான். நான் கூனியுடைய இதையே நிமித்த நினைச்சவன் பகவான பழகா ராமனா இருந்து கூனி மேல அழகா அந்த உருண்டை அடிக்கிறத ஆழ்வார் காட்டுறான். என்ன கட்டுறா பாடுறான், நான் மந்திரமலையை கடைஞ்ச வேண்டாம் வச்சுட்டு கடைஞ்ச வேண்டா, கூனி முதுக நிமித்தனும் நினைச்ச வேண்டா ஆனு வாய திறந்து கடலேறு உலகேறு முழுகின வேண்டாம் எல்லாத்தையும் பகவான் காட்டி அப்புறம் தேமேல் என கட்டி போடுறான் அப்படின்னு முகத்தை வச்சுட்டு காழ்வா ஐயோ அப்படின்றான். உடனே பக்கத்துல இருக்க என்ன ஐயோ அப்படின்னா, இது வேற ஐயோ நீ நினைக்க ஐயோ இல்ல கட்டி போட்டுட்டோம். அதான் நானும் சொல்றேன் கட்டி போட்டுட்டாலே என்ன அப்படின்னு அதை ஒன்னும் சொல்ல முடியும் அவ்வளவுதான். ஏன்னா இந்த அனுபவம் இவ்வளவு பெரியவன். நீங்க அந்த தாமோதரன் எடுத்துட்டு அதுல நலநாராயணன் வச்சு கட்டி போட்டு பாருங்க, அதான் தாமோதரன் எடுத்துட்டு திருப்பார் கடல் கடையில பெருமாளை வச்சு கட்டி போட்டு பாருங்க, அதான் ராமனை நிக்க வச்சுட்டு ராமன் அம்பு விடும்போது கட்டி போட்டு பாருங்க, அதான் அழகா ஈரே 14 லோகத்தை முழுங்கு கட்டி போட்டு பாருங்க, அதான் ஆய்ச்சியரால் அலைவெண்ணை ஆப்புண்டிருந்தவனே. நானா பெரியவன், இவ்வளவு பெரியவன இந்த கோபிகைகள் கட்டி போட கட்டுப்பட்டிருந்தான், ஆப்புண்டு இருந்தவனே கட்டுப்பட்டு இருந்தானா. சரி, என் கோபிகைகள் என் யசோதா மாதா, சரி சரி கட்டி போட்டோம் ஒன்னும் தப்பில்லை குழப்பமில்லை அப்படின்னு நிக்கணும், பரவாயில்ல அனுகிரகம் பண்ணுவோம். பகவானே அசந்து போய் பிரமிச்சு போய் தன்னையே மறந்து போய் நின்று இருந்தான். என்ன கட்டி போடுறாளா அப்படின்னு எவ்வளவு சக்தி பார்த்துக்கோங்க. தாமோதரையே சாதாரண லீலையில் நம்ம வெறும் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் தெரியும். யசோதரை உடல்ல கட்டி போட்டா மருத மரம் ஈழ்த்துட்டு போனா மருத மரம் முறிஞ்சிருக்கு. இவ்வளவுதான் நம்ம அனுபவம். இவ்வளவு வருஷம் பாகவதம் கேட்டு தாமோதர லீலை உழுகுல பந்தனம் அது தெரியும். ஸ்லோகம் எல்லாம் தெரியும், எத்தனை அத்தியாயம் தெரியும், ரொம்ப ஈஸியா கடகடா சொல்லுவோம். நம்ம அனுபவிக்கலேன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், பாகவதம் ஸ்லோகம் இல்லே அனுபவம் பிபட்ட குடிங்கோ. இது கடமை சூஸ்தரங்க நல்லா இருக்கும், இது இங்கே சேவை நல்லா இருக்கும், அது இல்லையே சுகர் பேஷண்ட் ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி என்ன பிரயோஜனம், யாருக்கும் ஒரு யூஸும் இல்லையே. அனுபவம் திபத பாகவதம் ரசமாலயம் முகரகோ ரசிகா புவிபாவுகா, அதுதான் பாகவதம். அப்ப அனுபவிக்கணும். எங்க தாம்பு கையில பார்த்தாலும் அச்சோ கிருஷ்ணன் கட்டி போட்டாளேன்னு தோண, எங்க உரல பார்த்தாலும் சும்மா கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு பஜனை பண்ணி பிரயோஜனம் இல்லையே. பஜனைக்குள்ள சரக்கு உள்ள இறங்கணும் இல்லையா, உள்ள இறங்கணும் இல்லையா, பாகவதம் ஸ்லோகம் சொல்லி பிரயோஜனம் இல்லையா, அதற்குரிய சாரம் உள்ள இறங்கணும் இல்லையா, அதானே முக்கியம். கோவிந்தா தாமோதரா நவநீத சோரா, அதுவா நவநீத சோரான உள்ளம் வெண்ணையாக அவன் சோரனா திருடின்னு போக வேண்டாமா, தாமோதரன்னா கயிறு கொடுத்து இருந்தா கட்டி போடுறா அப்படின்னு சொல்ல வேண்டாமா. இது தாமோதர மாசம், தாமோதரன அனுபவிங்கு அழகான மாசம் கார்த்திகை, வடக்குல கார்த்திகை ஆரம்பிச்சுடு. தாமோதர மாசத்துல நெய்வளக்கேத்தி ஒவ்வொரு நாளும் இந்த தாமோதர பகவான நினைக்க 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 நம்முடைய கட்டுக்கள்லாம் அருந்து போடும் அப்படின்னு பெரியவா சொல்றோம். அத்தனை வசத்தி. அப்ப இன்னும் தாமோதரையில எவ்வளவு இருக்குன்னு பார்த்து எவ்வளவு தூரம் நாம் அனுபவிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஆழ்வா சொல்ற முதல் ரெண்டு பாசனம். எங்கானும் ஈதொப்பதோர் மாயம் உண்டே நர நாரணனாய் உலகத்து அரணுள் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடரு அத்தனை போது அங்காந்தவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே. குன்றொன்று மத்தா அரவமளவி குறைமா கடலை கடைந்திட்டு ஒருகால் நின்று உண்டை கொண்டோட்டி வன்கூன் நிமிர நினைந்த பெருபால் அதுவன்றியும் முன் நன்றுண்ட தொல்சீர் மகர கடலேள் மலையேள் உலகேள் உழியாமை நம்பி அன்றுண்டவன் காண்பின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. அப்ப பகவான் தானே தன் சங்கல்பத்தினாலே தாமோதரனா நிற்கிறான். தன் சங்கல்பத்தினாலே, தன் சங்கல்பத்தினாலே கோவர்ணகிரி உத்தாரணம் பண்ணா இல்லையா, தன் சங்கல்பத்தினாலே காட்டுத்தீய குடிச்சா இல்லையா, அதே போல தன் சங்கல்பத்தினாலே தான் தானே தாமோதரனாக பவிச்சான். அது தாமோதர இல்லைன்றது கிருஷ்ணன் டிசைன் பண்ணதுதான். அவனா தீர்மானம் பண்ணி யசோதையை கட்டுப்படும்படியா கட்டி போடும்படியா பண்ணிட்டான். அப்ப இந்த தாமோதர மாசத்துல கண்ணனை கட்டி போடணும், ஹிருதயத்துல கட்டி போடணும். முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டுதான் நம்மளும் நாமஜபம் முடிச்சு போட்டு ஒவ்வொரு நாமஜபமா முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு இந்த கண்ணனை கட்டி போடணும். ரெண்டு பாசுரமா இருக்கு, ஒரு நாளைக்கு ரெண்டு பாசுரம்னு அஞ்சு நாள்ல பத்து பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.
ராதே
ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். உள்ள கொண்டு ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சரணம் குருவரணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாபஸ்வாமி கீ. ஜெய் போலோ ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாரு கீ. ஜெய் போலோ யசோதா மாதா கீ. ஜெய் போலோ ஸ்ரீ தாமோதர பகவான் கீ. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம். பத்மநாபா. சாயங்காலம் 6 மணிக்கு அயோத்தியா நகர்ல பகவத்கீதா உபன்யாசம். நாளிலேருந்து காத்தால 7 to 8 குரல்ல கட்டி போறது. நீங்க ராதே கிருஷ்ணன்.